الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் பேரளவினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எமக்கு கிடைத்த பாக்கியங்கள், எமக்கு கிடைத்த நல்ல பேர்களில் மிகச்சிறந்த பாக்கியம் எதுவென்று சொன்னால் இஸ்லாத்தை கற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாகும். அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகிறானோ மார்க்கத்தில் விளக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பார். எனவே மார்க்கம் பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைப்பதானது ஒரு அளப்பெரிய ஒரு வாய்ப்பு என்றுதான் நாம் அதனை கருத வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளையும் அல்லாஹு தஆலா செய்து கொடுக்கிறார். பௌதீக ரீதியான வாய்ப்புகள், பொருளாதார ரீதியான வாய்ப்புகள், அதே போன்று ஏனைய வாழ்விடங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட வாழ்வாதார வசதிகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா இலகுவாக ஆக்கி கொடுக்கிறான். ஆனால் அவர்களுக்கு எல்லாமே இருந்தும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் அவர்களுக்கு அமையவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இன்னும் அவர்களுக்கு நலவை நாடவில்லை என்பதனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குமாக இருந்தால் அதனை விட பெருமதி மிக்க, அதனை விட சிறந்த ஒன்று எதுவுமே இருக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் நாம் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனத்திலே கூறுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், எல்லா ஆத்ம ஜீவராசிகளும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய அமல்களின் கூலியானது நாளை மறுமை நாளில் தான் பூரணமாக ஆக்கப்படும். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ, எவன் நரகத்தை விட்டும் தூரமாக ஆக்கப்பட்டு சுவர்க்கத்தினுள் நுழைவிக்கப்படுகிறானோ அவன் வெற்றியை சம்பாதித்துக் கொண்டான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கையானது ஒரு அற்ப இன்பம் தவிர வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லி அல்லாஹு தஆலா மூணாவது அத்தியாயம் 185வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த வசனத்தை நன்றாக ஆழ்ந்து கவனியுங்கள். இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் வாழும் வரைக்கும் செய்த எல்லா ஒட்டுமொத்த அமல்களுக்குமான கூலியானது நாளை மறுமையிலே தான் முழுமைப்படுத்தப்படும் என்பதனை அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறார். கூலியானது இந்த உலகத்தில் முழுமையாக அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்க மாட்டார். நன்மையான விடயங்களுக்கு கூலி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது தீமையான விடயங்களுக்கு தண்டனை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பூர்ணமாக கிடைக்காது. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கிறோம், நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை அல்லாஹு தஆலா ஏற்படுத்திவிட்டு எங்களுக்கு மறுமையை பற்றி அல்லாஹு தஆலா உணர்த்துகிறார். அந்த மறுமையை பொறுத்தவரையில் நன்றாக எமக்கு தெரியும் இரண்டு விதமான வாழ்க்கை இருக்கின்றது. நல்லடியார்களுக்கு சுவர்க்க வாழ்க்கை, கெட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலாவை நிராகரித்து வாழ்ந்தவர்களுக்கு பாவிகளுக்கு நரக வாழ்க்கை. இரண்டு வாழ்க்கையுமே அங்கே முடிவே இல்லாத வாழ்க்கையாகும். இந்த இரண்டு வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையை பெறக்கூடியவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறார். அதுதான் சுவனத்து வாழ்க்கை. அந்த சுவனத்து வாழ்க்கையானது இந்த உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு தூசுக்கு கூட சமம் இல்லை என்பதனை அல்லாஹு தஆலா வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கையானது அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை, கிடையவே கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். எனவே இந்த சுவர்க்கமானது கண்டிப்பாக ஒவ்வொருவரும் ஆசை வைக்க வேண்டிய ஒன்றாகும். இந்த சுவர்க்கத்தில் நுழைந்து விட வேண்டும் என்பதற்காக ஏங்க வேண்டிய ஒரு அம்சமாகும். சுவர்க்கம் என்பது ஒரு மனிதனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். குறிப்பாக எவன் முஸ்லிம் என்று சொல்கிறானோ, எவன் மூமின் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறானோ, அவனுடைய எய்ம், அவருடைய எல்லை, குறிக்கோள் எதுவென்று சொன்னால் சுவர்க்கம் தான். எனவே சுவர்க்கத்தை மையமாக வைத்து எல்லா விடயங்களிலும் எமது வாழ்க்கையை நாங்கள் சீராக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் பல விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருப்போம். நரகத்தை பற்றிய வர்ணனைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய கிடைக்கின்றது. சுவர்க்கத்தை பற்றிய வர்ணனைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வரிசைப்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுவர்க்கத்தை பற்றி சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சுவர்க்கத்தை வர்ணித்தார்கள் என்று சொன்னால், அந்த சுவர்க்கமானது யாராலும் கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாத வகையில் தான் அந்த சுவர்க்கம் இருக்கும். அந்த சுவர்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக விளக்குகிறார்கள். அந்த சுவர்க்கத்தின் நிலை, அந்த சுவர்க்கத்தில் என்னென்ன இருக்கும், அந்த சுவர்க்கத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாளிகைகள் எப்படி இருக்கும், அதனை அல்லாஹு தஆலா எதனை கொண்டு கட்டியிருப்பான், சுவர்க்கத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்வார்கள், அவருடைய இன்பமான காரியங்கள் எப்படி இருக்கும், சந்தோஷங்கள் எப்படி இருக்கும், எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் அந்த சுவர்க்கமானது யாருக்கு என்று அல்லாஹு தஆலா சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வர்மாருக்கு கூறுகிறார்கள். இந்த ஹதீஸானது ஹதீஸுல் குதுஸ், அல்லாஹு தஆலா கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. أعدت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. الله تعالى எப்படி சொல்றான்னு சொன்னால், தான் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவர்க்கத்தை பற்றி எனது நல்லடியார்களுக்கு, எனது அடியார்களில் சிறந்தவர்களுக்கு, அந்த சாலிகான நல்லவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன். அந்த சுவர்க்கமானது எப்படிப்பட்ட சுவர்க்கம் என்று சொன்னால், மாலா ஐனுன்ராத், எந்த கண்ணுமே அதனை பார்த்திருக்க முடியாது, மலா உதுனும் சமயாத், எந்த காலும் அந்த சுவர்க்கத்தை பற்றி கேட்டிருக்க முடியாது, மலா ஹதர அலா கல்பி வசம், எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அந்த சுவர்க்கம் தோன்றி இருக்க முடியாது, அந்த சுவர்க்கத்தை பற்றி அவன் கொஞ்சமேலும் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட நிகரற்ற சுவர்க்கத்தை யாருக்காக அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான், தனது நல்லடியார்களுக்காக வேண்டி, சாலிகியங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறார். அந்த எந்த கல், எந்த உள்ளவமே சிந்தனை செய்து பார்த்திருக்காத அந்த நிகரற்ற அந்த சுவர்க்கமானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், மௌதிஉ சௌத்தின் ஃபில் ஜன்னா கைரும் மின துன்யா வமா ஃபிஹா. அந்த சுவர்க்கம் எப்படிப்பட்ட சுவர்க்கம் என்று சொன்னால், அந்த சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை, மிருகங்களை ஓட்டுவதற்காக அல்லது வேறு ஏதாவது ஒன்றுக்காக வேண்டி சாட்டை வைத்திருப்பார்கள். பழங்காலத்திலே நாங்கள் பார்த்திருப்போம் அந்த சாட்டை. அந்த சாட்டை வைக்கக்கூடிய அந்த சிறிய இடமானது, அந்த பகுதியானது கூட எதற்காக இப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு சிறிய இடம், இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட அது சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தை பற்றி சொல்கிறார்கள். அந்த சுவர்க்கத்தை பற்றி மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அந்த சுவர்க்கமானது எப்படி கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அந்த சுவர்க்கத்து மாளிகையானது கற்களால் கட்டப்பட்டிருக்கும். அந்த கற்களானது உலகத்து கற்களை போன்று இருக்காது. நான் கற்கள் என்று சொன்னால் கருங்கற்கள் எமக்கு ஞாபகம் வரும், செங்கற்கள் ஞாபகம் வரும், இப்படிப்பட்ட கற்கள் அல்ல. ஆனால் அல்லாஹு தஆலா கற்களை கொண்டு கட்டியிருப்பான். ஒரு கல் தங்கத்தில் என்று சொன்னால் அடுத்த கல்லானது வெள்ளியினால் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் தான் அந்த கற்களை அல்லாஹு தஆலா உருவாக்கி அதனை கொண்டுதான் அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தை கட்டியிருப்பான். அந்த சுவர்க்கத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாளிகையின் சுவர்கள் முத்துக்களாலும் பவளங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அவ்வளவு அருமையான காட்சியாக அந்த சுவர்க்கத்திலே இருக்கக்கூடிய மாளிகை இருக்கும். முத்துக்களும் பவளங்களாலும் அது அலங்கரிக்கப்பட்டு அது குங்குமத்தினால் வந்து அங்கே பூசப்பட்டிருக்கும். அதனுடைய மண்ணெல்லாம் வந்து குங்குமமாக எனக்கு தெரியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மண் எது குழுகா என் அம்பலாயஸ், அந்த சுவர்க்கத்திலே யாராவது நுழைந்து விட்டால் அவர் அனுபவித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹு தஆலாவுடைய அனுபவம் கொடுக்கக்கூடிய அந்த நியமத்துகளை அவர் பெற்றுக் கொண்டிருப்பார், அனுபவித்துக் கொண்டே இருப்பார். ஒரு பொழுதும் அவர் என்ன செய்ய மாட்டார், சலிப்படைய மாட்டார். இந்த உலகத்தை பொறுத்தவரையில் எவ்வளவுதான் நாங்கள் அனுபவித்தாலும், எவ்வளவு சிறந்த பொருளாக இருந்தாலும், அது உணவாக இருந்தாலும் சரி, இல்லற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது வாகனங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சலிப்படைந்துவிடும். அது அல்லாத வேறு ஒன்று நமக்கு தேவைப்படும். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் மறுமையிலே அந்த சுவர்க்கத்து வாழ்க்கையை பொறுத்தவரையில் எந்த ஒன்றுமே அழுக்காது, எம்மை சலிப்படைய செய்யாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். வலா துபுலா ஃபியாபும், அவர்களுடைய ஆடை கூட அழுக்கடையாது, கசங்காது. வலா யஃப்னி ஷபாபுஹும், அவர்கள் என்றும் இளமையாகவே இருப்பார்கள், அவர்கள் நரைக்க மாட்டார்கள், இளைஞர்களாகவே தொடர்ந்து இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அங்கே நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், பாலாறு தேனார்கள் ஓடிக்கொண்டிருக்கும், சின்ன குழந்தைகளை போன்று அங்கு எமக்கு பணிவிடைக்காக நிறைய பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் தூவி வீசப்பட்ட முத்துக்களை போன்று இருப்பார்கள். நாம் நினைப்பதை அல்லாஹு தஆலா எமது கண்முன்னுக்கே கொண்டு வந்து தருவான். அந்த சுவர்க்கத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் விளக்குகின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கையோடு சில விஷயங்களை ஒப்பாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குகிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே சுவர்க்கத்திலே சூக் இருக்கும், ஒரு சந்தை போன்ற ஒன்று இருக்கும். அங்கே சுவர்க்கவாசிகள் எல்லோரும் போய் சந்தித்துக் கொள்வார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அங்கே எல்லோரும் சுவர்க்கவாசிகள் சந்திக்கக்கூடிய ஒரு வசதி அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து கொடுப்பார். அங்கே சென்று விட்டு வீட்டுக்கு அவர்கள் திரும்புவார்கள். தனது மனைவியிடத்தில் திரும்புகின்ற பொழுது அந்த மனைவிமார்கள் இவர்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்று அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இவர் திருப்பிச் சொல்லுவார் மனைவிமார்களுக்கு, நீங்கள் எல்லோரும் நேற்று இருந்ததை விட இன்று அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இப்படி பரஸ்பரம் அவர்கள் அந்த அவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள். இது எதனை காட்டுகிறது? நாளாந்தம் அவர்கள் அழகு என்று சொன்னால் அந்த அழகு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அப்படி அழகான ஒரு வாழ்க்கை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். பல வர்க்கங்கள் அவங்க அந்த சுவர்க்கவாசிகளாக கொண்டு வந்து கொடுக்கப்படும். நினைத்ததை அல்லாஹு தஆலா அதே நிமிடத்தில் அங்கே அவர்களுக்கு கொடுப்பார். அந்த பழங்களை பொறுத்தவரையில் இவர்கள் சாப்பிடுவார்கள், அதனை சாப்பிட்டு அனுபவிப்பார்கள். நாளையும் அதே போன்ற பழங்கள் கொண்டு வந்து கொடுக்கப்படும். மனிதனுடைய இயல்பு என்ன, உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏதாவது ஒன்று கொடுத்து விட்டால் மீண்டும் அது அல்லாத ஒன்றை அனுபவிப்பதற்குத்தான் நாம் விரும்புவார், அது அல்லாத ஒன்றை சுவைப்பதற்குத்தான் நாம் விரும்புவார். உணவாக இருந்தாலும் சரி, வாகனங்களாக இருந்தாலும் சரி, ஏனைய எதுவாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த மனோநிலையில் பழக்கப்பட்ட மனிதன் நாளை மறுமையில் சுவர்க்கத்திலும் இப்படி நினைப்பான். இன்று அவனுக்கு பழங்கள் கொண்டு வரப்படும். அந்த ஒவ்வொரு கனி வர்க்கங்களையும் அவன் மென்று சுவைத்து அனுபவிப்பான். அதில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்பத்தை உண்டு அவன் மகிழ்வான். நாளையும் அதே போன்று கொடுக்கப்படும். அப்பொழுது இந்த சுவர்க்கவாசி இந்த நல்லடியான் நினைப்பான், என்ன நேற்றும் அதே மாதிரி இன்றும் அதே போன்ற. அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படும், நீ உண்டு பார். இவன் எடுத்து அதை சாப்பிட்டு பார்ப்பான், பார்வைக்கு ஒன்று போல் இருந்தாலும் அதனுடைய ருசி வித்தியாசப்படும். நேற்று இருந்ததை விட இன்று சாப்பிடக்கூடியது அது மிகுந்த சுவை உள்ளதாக இருக்கும். இப்படி இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். சுபஹானல்லாஹ், அவ்வளவு அருமையான அந்த சுவர்க்கத்தை அல்லாஹ்வுக்காக, நல்லடியார்களுக்காக, முத்தகியங்களுக்காக, இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களுக்காக அல்லாஹ்வுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார். இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் எல்லோரும் வைத்திருக்க வேண்டிய குறிக்கோளாகும். எமது குறிக்கோள் சுவர்க்கம். நாம் நல்லமல்கள் செய்வது சுவர்க்கத்திற்காக, நாம் அல்லாவை பயந்து கொள்வது சுவர்க்கத்திற்காக, நோன்பு நோக்குவது, ஜகாத்து கொடுப்பது, ஹஜ் செய்வது, இதர வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவது அந்த சுவர்க்கத்தை சென்றடைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் தான் தவிர வேறு நோக்கம் கிடையாது. இந்த சுவர்க்கமானது சுபஹானல்லாஹ் இந்த உலகத்தில் அதற்கு நிகராக இல்லை. இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் கண்டிப்பாக தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் நுழைவார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த சுவர்க்கம் தயாராக ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லோரும் ஆசை வைக்கக்கூடிய இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் இலகுவாக அந்த சுவர்க்கத்தை நாங்கள் சென்று அடைய முடியாது. இலகுவாக அந்த சுவர்க்கத்தை அடைய முடியாது. அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் பல அர்ப்பணங்களை நாங்கள் செய்ய வேண்டும், பல அளப்பரிய தியாகங்களை நாங்கள் செய்ய வேண்டும், பெரும் பெரும் தியாகங்களை செய்ய வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அதற்கு முகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். நிறைய கஷ்டங்களை சந்தித்தாக வேண்டும், நிறைய துன்பங்களை நாங்கள் சந்தித்தாக வேண்டும். எல்லாவற்றுக்கும் அப்பால் தான் அந்த சுவர்க்கம் எங்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, அலா இன்ன சில்அத்தல்லாஹி காலியா, அல்லாஹ் தஆலாவுடன் நாம் செய்யக்கூடிய இந்த வியாபாரம் இருக்கிறதே, இந்த வியாபாரம் எந்த பொருளை மையமாக வைத்து செய்யப்படுகின்றதோ அந்த வியாபார பொருளானது ரொம்பவும் விலை மதிக்கத்தக்கது. யாரும் இத்தனை ரூபாய் தான், இத்தனை அளவு கொடுத்தால் போதும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வியாபார பொருளுக்கு விலை குறிப்பிட முடியாது. அலா இன்ன சில்அத்தல்லாஹி ஜன்னா, அந்த அல்லாஹ் தஆலாவுடைய வியாபார பொருள் தான் என்ன, சுவர்க்கமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சுவர்க்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் ஆசை வைக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் பணத்தை கொடுத்து அந்த சுவர்க்கத்தை வாழ்ந்த முடியாது, செல்வத்தை வாரி இழைத்து அந்த சுவர்க்கத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. சுவர்க்கத்துக்கான பெருமதி தங்கமோ, தங்க காசுகளோ, பொற்காசுகளோ, வெள்ளி குமியல்களோ கிடையாது. மாறாக அல்லாஹ் தஆலா பல தியாகங்களை வைத்துத்தான், பல நல்ல அமல்கள், பல நல்ல செயல்கள், நல்ல வணக்க வழிபாடுகளைத்தான் அதற்கு பகரமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் இலகுவாக நாங்கள் சென்றடைய முடியாது. இந்த சுவர்க்கத்துக்கான பாதை, அந்த சுவர்க்கத்தை சென்றடையக்கூடிய அந்த வழியானது செங்கம்பளங்கள் விரிக்கப்பட்ட வழி கிடையாது. அங்கே வந்து வரவேற்போடு நாங்கள் இலகுவாக அந்த பாதையிலே பயணித்து அந்த சுவர்க்கத்தை ஒருபொழுதும் அடைய முடியாது. அந்த சுவர்க்கத்துக்கான பாதையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகார் வ ஹுஃபத்தில் அவர் விஷஹவாத், சுவர்க்கத்தின் பாதையானது நாம் வெறுக்கத்தக்க பல விடயங்களை சூழ்ந்துதான் இருக்கின்றது, அதனை சூழ்ந்துதான் அந்த சுவர்க்கம் இருக்கிறது. ஆனால் நரகத்தை பொறுத்தவரையில் மனோயிச்சியோடு தொடர்பான இன்பகரமான பல விஷயங்களை சூழ்ந்துதான் அந்த நரகம் இருக்கின்றது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற இமாம் புகாரி முஸ்லிம் தனது கிரந்தங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே நரகத்துக்கு போவது இலகுவான பாதை, சந்தோஷத்தோடு அந்த நரகத்தை நோக்கி பயணிக்கலாம். இந்த உலகத்தில் நான் நினைப்பதை செய்து கொண்டிருந்தால் போதும், அது எம்மை இலகுவாக நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நவூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும். ஆனால் சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று பல கஷ்டங்களை நாங்கள் சுமந்தால், தாங்கினால், தாண்டினால் மட்டும்தான் அந்த சுவர்க்கத்தை சென்றடைய முடியும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு வாசகத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் சொன்னது போன்று இலகுவாக அந்த சுவர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று சொல்லி நாங்கள் நினைக்க முடியாது. ஏன், அல்லாஹு தஆலாவும் அவனது தூதரும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார்கள். அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் கஷ்டம்தான், நஷ்டம்தான் வரும். ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையானது சுவர்க்கவாசிகளை பொறுத்தவரையில் ஒரு சிறை கூடம், சுவர்க்கவாசிகளை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கையானது ஒரு சோதனை களம், ஒரு வேதனை களம். இன்பங்களை துரக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் இந்த உலகத்தில் சந்தித்தாக வேண்டும். அப்படியானால் மட்டும்தான் அந்த சுவர்க்கம் எமக்காக வேண்டி கதவுகளை திறந்து கொண்டிருக்கும். இல்லை என்று சொன்னால் நரகத்தின் கதவுகள் தான் திறக்கப்படும். இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் விளக்கி இருக்கிறார்கள். அதனை விட சிறப்பாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது வசீக அல்லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா, நல்லடியார்கள் அல்லாஹு தஆலாவை பயந்து கொண்டவர்கள், எல்லா நிலைமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தோடு வாழ்ந்தவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தினால் தனது வாழ்க்கையை அலங்கரித்துக் கொண்டவர்கள், நல்லமல்களை எப்பொழுதும் நினைத்தவர்கள், பிறர்களுக்கு நல்லவை நல்லவற்றையே செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், அதன்பால் ஆர்வம் கொண்டவர்கள், இப்படிப்பட்ட நல்லடியார்களை பொறுத்தவரையில் நாளை மறுமை நாளிலே தீர்ப்பு கொடுக்கப்பட்டதன் பிறகு இவர்கள் சுவர்க்கவாசிகள், இவர்கள் நரகவாசிகள் என்று சொல்லி அங்கே தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி சுவர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா 39வது அத்தியாயம் 73வது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது வசீகல்லதீன தக்கவ ரப்பஹும் இலல் ஜன்னத்தி ஸுமரா, அல்லாஹு தஆலாவை பயந்து கொண்டவர்கள் இறையடிகிறார்கள், அந்த அச்சமுடி அல்லாஹ்வின் அச்சத்தினால் வாழ்ந்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சுவர்க்கத்திற்காக கூட்டம் கூட்டமாக கொண்டு செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா வ ஃபுதிஹத் அபுவாபுஹா, அவர்கள் வரும் முன்னமே அந்த சுவர்க்கத்தின் கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அவர்கள் வருவார்கள், அவர்களுக்காக வேண்டி அவர்கள் வரும் முன்னமே அல்லாஹு தஆலா அந்த சுவர்க்கத்தின் கதவுகளை அவர்களுக்காக வேண்டி திறந்து வைத்திருப்பான். வகால லஹும் ஹஸனதுஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும், அந்த சுவர்க்கத்தின் காவலாளிகள், அந்த சுவர்க்கத்தை காவல் காப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட மலக்குமார்கள் இந்த சுவர்க்கவாசிகளை வரவேற்பார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மனிதர் ஒரு மூமினை பார்த்தால் நாங்கள் என்ன சலாத்தை சொல்லுகிறோமோ அந்த சுப செய்தியை கூறி சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகுவதாக, திபுத்தும் நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக ஆகிவிட்டீர்கள், ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், நிரந்தரமாகவே தங்கக்கூடியவர்களாக அந்த சுவர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லி அந்த சுவர்க்கத்தின் காவலாளிகளாகிய அந்த மலக்குமார்கள் வரவேற்று அவர்களுக்கு இந்த அழகான சுப செய்தியை கூறி உள் நுழைவிப்பார்கள் என்கின்ற செய்தி அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகிறார். அப்ப அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி இப்படி சொல்ல வேண்டும், சுருக்கமாக சுவர்க்கத்துக்கு செல்வதாக இருந்தால் இப்படிப்படி இருக்க வேண்டும், இல்லை என்றால் நரகம் என்று சொல்லியிருக்கலாமே. சின்ன குழந்தைகளுக்கு பாடம் நடத்துவதை போன்று அல்லாஹு தஆலா எமக்கு பாடத்தை சொல்லி தருகிறார். சின்ன குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லிக் கொடுப்பது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புட்டு புட்டு வைக்கிறார்கள் ஒவ்வொரு செய்திகளை. எதற்காக? அந்த சுவர்க்கத்தை நாங்கள் ஆசை வைக்க வேண்டும், அந்த சுவர்க்கத்தின்பால் நாங்கள் ஆர்வம் கொள்ள வேண்டும், அந்த சுவர்க்கத்தை நேசித்தவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், நரக நெருப்பானது கடுமையானது, அதன் பக்கம் போவதை விட்டும் நாங்கள் எப்பொழுதும் அச்சமுடை உள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அழுதவர்களாக தனது தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நான் கண்டதை நீங்கள் கண்டிருந்தால், நான் பார்த்ததை நீங்கள் பார்த்திருந்தால், சிரிப்பதை விட அதிகமாக நீங்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் எனக்கு சுவர்க்கமும் நரகமும் காட்டப்பட்டது. அப்ப இன்ப வாழ்க்கையானது கண்டிப்பாக ஒவ்வொரு ஆசை வைக்கப்பட வேண்டியது, அதே நேரம் நரக வேதனையானது, நரக நெருப்பானது, அங்கே இருக்கக்கூடிய துன்பமானது, அங்கே நாளாக கொடுக்கப்படக்கூடிய தண்டனையானது தாங்கிக் கொள்ள முடியாதது. அந்த நரகம் அவ்வளவு கொடுமையானது. அதனால் அந்த நரகத்தில் ஒரு பகுதியையாவது நாங்கள் பார்த்தால் இந்த உலகத்திலே நாங்கள் சிரிக்கவே மாட்டோம், அழுது கொண்டுதான் இருப்போம் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு தன்னை பாதுகாக்குமாறு ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அதற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள், மன்றாடி இருக்கிறார்கள், கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணங்கி இருக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லாஹு தஆலாவை வைத்திருந்த அந்த உண்மையான பாசம், உண்மையிலே நான் சொர்க்கவாசியாக இருந்தாலும் கூட அந்த நரகத்தின் பக்கம் நான் போய் விழுந்துவிடக் கூடாது என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எண்ண உணர்வுகளாகும். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அந்த தூதருக்கே இந்த நிலைமை என்று சொன்னார். ஒரு நாளைக்கு 100 முறைக்கு குறையாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இரவிலே நின்று வணங்க துவங்கினார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவருடைய கால்கள் விழுங்குகின்ற அளவுக்கு நின்று வணங்குவார்கள். தனது அன்பு கணவர் பாசம் மீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வணங்குகிறார்களே, அவருடைய கால் பாதங்கள் எல்லாம் விழுங்கி தடிக்கின்ற அளவுக்கு நின்று வணங்குகிறார்களே, யா ரசூலுல்லாஹ், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்களே இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டுமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தனது கணவர் மீது வைத்திருந்த அந்த அதிமிகுதி பாசத்தின் காரணத்தினால் கேட்கிறார்கள். இதனை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அலா அஃலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் இப்படி கஷ்டப்படுவது, அல்லாஹு தஆலாவை துதிப்பது, வணங்குவது எல்லாமே எதற்காக? அஃலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்பதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அஞ்சிருக்கிறார்கள். தனக்கு இந்த உலகத்தில் ஒரு மூச்சு உள்வாங்குவதற்கு அந்த ஆக்சிஜன் கிடைத்திருந்தால் அதனை ஆகப்பெரிய அறுப்புடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருக்கிறார்கள். அவர்கள் அப்படி கஷ்டப்பட்டு அல்லாஹு தஆலாவுக்கு தான் ஒரு நல்ல அடியான் உன்னை நான் இன்று எல்லா நிலைமைகளிலும் நான் நன்றி கூர்ந்தவனாக இருக்கின்றேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்களே, இந்த உலகத்தில் எதைத்தான் அவர்கள் அனுபவித்தார்கள்? நாம் உண்கின்ற உணவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது, அவர்கள் பார்த்திருக்கவும் முடியாது. இப்படியான மாளிகைகள், வீடுகள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் பார்த்தது கிடையாது. நாங்கள் உடுக்கக்கூடிய ஆடைகள் அவர்களுக்கு தெரியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எத்தனை முறை அவருடைய ஆடை ஒட்டு போட்டிருக்கிறார்கள் தாங்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு பெரும் தூதர். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பந்த பொற்கரணின் கரங்களை கொண்டு தான் தனது கிழிந்த ஆடைகளை தைத்துக் கொள்வார்கள். தனது கிழிந்த செருப்பின் அந்த வார்களை கூட அவர்கள் சரிபார்த்துக் கொள்வார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. எதனை அனுபவித்திருக்கிறார்கள்? இந்த உலகத்திலே நன்றாக காற்றை மட்டும்தான் அவர்களால் சுவாசிக்க முடிந்தது. அழுக்கற்ற தூசியற்ற நல்ல தூய்மையான காற்றை மட்டும்தான் அவர்களால் சுவாசிக்க முடிந்தது. மலையிலே நனையக்கூடியதுதான் அவருடைய வீட்டின் நிலைமை. வெயில் விழுந்தால் அவர்கள் வெளியில் இருப்பதும் உள்ளே இருப்பதும் ரெண்டும் ஒன்றுதான் என்கின்ற நிலைமை. அப்படித்தான் அவருடைய வீடு வாசல்கள் இருந்தது. வாகனம் என்று சொன்னால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, அதே குதிரை அதே ஒட்டகம்தான். நாங்கள் நினைத்ததை போன்று நாங்கள் நினைத்த இடங்களுக்கெல்லாம் நவீன வாகனங்களை பயன்படுத்தி நாங்கள் என்ன நிலைமையில் வாகனத்தில் ஏறுகிறோமோ அதனை விட சிறந்ததாகத்தான் நாங்கள் போய் என்ன செய்வோம்? சென்று அடைய வேண்டிய இடத்தை அடைவோம். எமது ஆடையில் ஒரு அழுக்கு பட்டிருக்காது, எமது மேனியிலே ஒரு களைப்பு தெரியாது. ஆனால் அந்த காலங்களிலே மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அவர்கள் பயணமாக வேண்டுமாக இருந்தாலும் இந்த வாகனங்கள் அந்த வாகனங்களுக்கு செல்ல வேண்டும், அதே குதிரை அதே ஒட்டகம். பல நாட்களாக பிரயாணிப்பார்கள். மழை பெய்ந்தாலும் வெயில் விழுந்தாலும் எல்லாமே அவர்களுடைய மேனியில் தான். கஷ்டங்கள் இங்கே பயணத்தை ஆரம்பித்தால் பயணத்தை முடிக்கின்ற பொழுது அவர்கள் அதோகதியாக ஆகிவிடுவார்கள். பரட்ட தலையாக தலை ஆகிவிடும். அழுக்கடைந்த மேனியாக மேனியும் ஆடைகளும் ஆகிவிடும். அவர்கள் அந்த அழுக்கிலிருந்து நீங்குவதற்கே பல மணி நேரங்களாகும். அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையை அனுபவித்து அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்ன? அஃலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியனாக இருக்கக்கூடாதா? அந்த நிலைமையில் இருந்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு விட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார்கள். நாங்கள் மேக்சிமம் எதனை அனுபவிக்க முடியுமோ அது அனைத்தையும் அனுபவிக்கிறோம். வேளா வேளைக்கு விதவிதமான சாப்பாடு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆடைகள். எந்த வாகனம் உலகத்தில் கடைசியாக இறக்கப்படுகிறதோ அந்த வாகனத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எப்படி அழகான வீட்டில் இருக்க முடியுமோ அந்த வீட்டை நாங்கள் தேர்வு செய்கிறோம்.
அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தளபாடங்கள் எது அழகாக இருக்கிறதோ, எது நவீனமான முறையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறதோ அதனை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். ஒரு ஆடை வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு ஆபரணம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு பேனா தற்காலிகமாக ஏதோ ஒன்றுக்காக பயன்படுத்துவதற்காக வேண்டி ஒரு பேனாவை வாங்க போனால் கூட அதனையும் நாங்கள் பல ஆராய்ச்சிக்கு பிறகு ஒரு சிறந்த பேனாவை தான் தேர்வு செய்து நாங்கள் எங்களுடைய சட்டையிலே நாங்கள் கொழுகிக் கொள்கிறோம். எனவே அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அனுபவித்த விதங்கள், இதையும் எமது வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்கக்கூடிய இதனை ஒப்பீடு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், உண்மையில் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் யார்? நாம் தான். நிச்சயமாக நாம் தான் இருக்க வேண்டும். ஆனால் ஒப்பிட்டவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் செய்த அந்த 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 வணக்க வழிபாடுகள், அந்த உண்மையான இறையச்சம், அவர்கள் அல்லாஹ்வுக்கு சிறந்த அடியார்களாக காட்டிய தன்மையில் ஒரு விகிதமாவது எம்மிடத்தில் இருக்கின்றதா என்று பார்த்தால் எமது வாயினால் சொல்ல முடியாது. மேல் சிலிக்கிறது, கூச்சமாக இருக்கிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்று சொன்னால், நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். நன்றி மறக்கக்கூடியவனாக மனிதன் இருக்கக்கூடாது. நன்றி உடையவனாகத்தான் ஒவ்வொரு மூமினும் இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் எமக்கு தொடர்ந்து ஞாபகம் ஓட்டிக்கொண்டது. எனவே நன்றி கடன் எப்படி இருக்க வேண்டும்? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற அவாவோடு, எண்ணத்தோடு, எதிர்பார்ப்போடு, நோக்கத்தோடு இருக்கக்கூடிய மூமினை பொறுத்தவரையில் அவன் பல கஷ்டங்கள், தியாகங்களை மேற்கொண்டுதான் அல்லாஹு தஆலாவிடத்திலே தான் உண்மையான இறை விசுவாசி, அல்லாஹ்விடத்திலே தான் உண்மையான இறையடியான், நான் அல்லாஹு தஆலாவிடத்திலே உண்மையான ஒரு நல்லடியானாக நன்றி உணர்வோடு உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். அல்ஹம்துலில்லா, அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் வெறுப்பது கிடையாது. யார் அல்லாஹு தஆலாவோ, அல்லாஹ் யாருக்கு அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையில சிறப்புகளை, வசதிகளை, வாய்ப்பு வசதிகளை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அதனை அனுபவிக்கலாம். அது சிறப்பு ஒன்றும் கிடையாது. அல்லாஹு தஆலாவை அல்குர்ஆன் சொல்லுகிறான் எப்படி என்று சொன்னால், தனது நல்லடியான் தான் அவனுக்கு வாரி வழங்கிய அந்த அருட்கொடைகளை பயன்படுத்துவதை பார்த்து அல்லாஹு தஆலா பூரித்து போவதாக கூறுகிறான். எனவே அது தப்பு கிடையாது. ஆனால் இறையச்சம் உள்ளவர்களாக எல்லா நிலைமைகளில் நாங்கள் இருக்க வேண்டும். நன்றாக வாழ வேண்டும், உண்ண வேண்டும், உறங்க வேண்டும். அதே நேரம் எமது கடமைகளை மறந்துவிடக் கூடாது. கடமைகளை பொறுத்தவரையில் வெறுமனை தொடுவது மட்டும்தான் எமக்குரிய கடமை இல்லை, நோன்பு பிடிப்பது மட்டும்தான் எமக்குரிய கடமை அல்ல. கடமைகள் என்று சொன்னால் எமக்கு ஞாபகம் வருவது காதினால் நாங்கள் கேட்பது என்ன? அந்த ஐம்பெரும் கடமைகள். எங்கு ஐம்பெரும் கடமைகள் என்று அந்த ஐந்து கடமைகளும் சொல்லப்பட்டிருக்கிறதோ எமது கடமைகள் என்று சொன்னால் அதுதான் எமக்கு ஞாபகத்தில் வரும். அது மட்டும் கடமைகள் கிடையாது, அது கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமைகள். ஆனால் அது தவிர்ந்த ஏனே இன்னும் பல கடமைகள் இருக்கின்றது. எம்மை பொறுத்தவரையில் முதலாவது எம்மை நாங்கள் திருத்துவதற்கு நாங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். உள்ளச்சத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்பு வசதிகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எமது மனைவி மக்களுக்கு அவ்வாறான வாய்ப்பு வசதிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எமது கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் வாழ்வார்கள். எமது மனைவி, எமது மக்கள், எமக்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அனைவர், இவர்கள் அனைவரை பற்றி அல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்பதற்கு முன்னார் எம்மிடத்திலே அல்லாஹு தஆலா கேட்பார். குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்களது கண்காணிப்பு கீழே இருக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். எனவே சுவர்க்கம் என்பது இலகுவாக அடைந்துவிடக்கூடிய ஒன்று கிடையாது. சுவர்க்கம் என்பது இலேசாக சென்றடையக்கூடிய பாதையினால் அலங்கரிக்கப்பட்டது கிடையாது. பல கஷ்டங்களை நாங்கள் தாண்டித்தான் செல்ல வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா நல்லடியார்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறேன் சொல்கிறார். அந்த சுவர்க்கம் தான் எவரும் பார்த்திராத சுவர்க்கமாக இருக்கும். அந்த சுவர்க்கம் தான் எந்த காதும் கேட்டிருக்காது. அந்த சுவர்க்கத்தை பற்றி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் பெருந்திராது. அப்படிப்பட்ட அழகான சுவர்க்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எம்மை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதன் பிறகாவது நாங்கள் எமது வாழ்க்கையை நாங்கள் ஒருமுறை அதனை மீளாய்வு செய்து எதிர்வரக்கூடிய காலங்களிலே எமது வாழ்க்கையை சிறந்ததாக அமைத்துக் கொள்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இதுல மிக முக்கியமான ஒன்று எதுவென்று சொன்னால், இந்த சுவர்க்கத்தோடு தொடர்பட்டது எமது வணக்க வழிபாடுகள். எமது வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை சீர் செய்து கொண்டே இருந்த ஒரு விடயம் என்று சொன்னால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடுகளில் நாங்கள் அதிக மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் முதலாவதாக சைத்தான் எங்கே கையை வைப்பார் என்று சொன்னால் எம் இணை வைக்க செய்தான், இணை வைக்கக்கூடிய விடயத்தில் காலம் செலுத்துவான். இரண்டாவதாக சைத்தான் விதாத்தான விஷயங்களிலே அதிகமாக எம்மை உள்தள்ளுவான். மூன்றாவதாக எமது வணக்க வழிபாடுகளிலே சைத்தான் கை வைப்பான். வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரையில் கண்டிப்பாக அதிமிகுத கவனம் கொண்டு நாங்கள் அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். ஒரு மனிதன் தக்வா உள்ளவனாக இறையச்சம் உள்ளவனாக அவன் மாற வேண்டுமாக இருந்தால் அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்ய வேண்டும், நல்லவர்கள் செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய விடயங்களை செய்ய வேண்டும். தொழுகையை பொறுத்தவரையில் எமக்கு தெரிந்தது இந்த ஐந்து நேர தொழுகை தான். ஏனைய தொழுகைகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஆனால் எத்தனை பேர் நாங்கள் அதனை பின்பற்றுகிறோம் செய்கிறோம்? தொழுகையை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கூறியது போன்று வேறு எந்த விடயத்தையும் கூறவில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மோமினுக்கும் மோமின் அல்லாத ஒருவனுக்கு இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்று சொன்னால் இந்த தொழுகை தான். உலகத்திலே நாங்கள் பல மதங்களை பார்க்கிறோம், பல கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு சின்னம் இருக்கு. இந்து என்று சொன்னால் அவன் கொட்டு வைத்திருப்பான், திருநீர் சாத்தி இருப்பான். அல்லது வந்து ஒரு பிராமணன் என்று சொன்னால் அவன் ஒரு நூல் போட்டி இருப்பான், கையிலே நூல் கட்டி இருப்பான். ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் கழுத்திலே ஒரு குரு சிலுவை தொங்கும். ஒரு இப்படி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒவ்வொரு அடையாள சின்னங்கள் இருக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய அடையாள சின்னம் என்ன? பெண்களுக்கு புர்காவோ ஆண்களுக்கு தாடியோ தொப்பியோ கிடையாது. என்ன? தொழுகை. இந்த தொழுகையை பொறுத்தவரையில் நிச்சயமாக எல்லோருக்கும் நிறைய தவறுகள் நடக்கும். அந்த தொழுகையானது குறைவுள்ள தொழுகையாகத்தான் நாங்கள் தொழுது முடிப்போம். ஏனென்று சொன்னால் ஏனைய விடயங்களில் நாங்கள் குடும்போக்காக இருப்பது போன்று தொழுகையிலும் நாங்கள் குடும்போக்காக இருக்கிறோம். போதாமைக்கு எமது ஈமான் அதிமிகுந்த பலவீனத்தில் இருப்பதன் காரணத்தினால் தொழுகைக்கு சென்று விட்டால் தான் இறையச்சம் என்பதே இல்லாமல் போய்விடுகின்றது. அதன் காரணத்தினால் தான் இல்லாத கொள்ளாத சிந்தனைகள், யோசனைகள், கற்பனைகள் எத்தனை ரகாத்துகிறோம் என்பதை எனக்கு தெரியாது. ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவன் உண்மையில் அறிந்தவனா அறியாதவனா, புத்தி உள்ளவனா புத்தி இல்லாதவனா என்பதன எல்லா விடயங்களிலும் இலகுவாக தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனா தொழுகைக்கு போயிட்டான்னு சொன்ன தான் எத்தனை வகாத்து தொழுகிறேன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. எப்பாச்சும் ஒரு நாளைக்கு அப்படி அந்த நிலைமை நடந்தா மன்னிச்சுட்டு போகலாம். சுபோ தான் சொல்லுவான், ரெண்டே ரெண்டு ரகாத்தான் சொல்லுவான், மூணாவது ரகாத்து கேண்டிருவான், அதுல முதலாவது ரகாத்துல சலாம் கொடுத்துருவான். இப்படி பாக்குறோமே இல்லையா? ரெண்டே ரெண்டு ரகாத்து. ஒரு பத்து ரகாத்து சொன்னா சான்ஸ் கொடுக்கலாம், பத்து தானே ஏழு எட்டு ஒன்பதா பத்தா எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடிய வர முடியும். இரண்டே இரண்டு இதுல யாராவது சந்தேகம் வருமா? ஆனா நம்ம இன்னொரு தொழுகிறோம், சந்தேகம் வருது. ரெண்டா மூணா, மூணா நாலா, தொழுகையை வந்து நான்கே நான்கு ரகாத்துகள் தான். அதுக்குள்ள எத்தனை முறை நம்ம சந்தேகப்பட்டிருக்கோம்? அப்ப இதுல என்ன தெரிகிறது? தொழுகை அந்த ஒரு மூமி என்பதற்கான அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையே பலவீனம் உள்ள தொழுகையாக இருக்கிறது. இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிலான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள், பல சுன்னத்தான வணக்க வழிபாடுகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எதற்காக? இந்த ஃபர்லான இந்த கண்டிப்பாக சொல்ல வேண்டிய இந்த ஐம்பரும் தொழுகைகளில் ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக அதனை நாங்கள் செய்கிறோமா? அப்ப இப்படியான பலவீனம் உள்ள ஒரு ஈமானை வைத்துக் கொண்டு, இவ்வாறான பலவீனம் உள்ள ஒரு ஈமானோடு நாங்கள் எப்படி சுவர்க்கத்தின் பக்கம் தலை காட்டுவது? அந்த அல்லாஹு தஆலா தனது நல்லடியார்களுக்காக வேண்டி தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அந்த சுவர்க்கத்தை பற்றி சொல்கிறானே, அந்த நல்லடியார்கள் என்கின்ற வட்டத்திற்குள் நாங்கள் ஆக வேண்டுமாக இருந்தால் இதே நிலை தொடர்ந்தால் நாங்கள் எப்படி ஆக முடியும்? இம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் இஸ்லாத்தை படிப்பது, கேட்பது, பேசுவது, இஸ்லாம் பற்றி கலந்துரையாடுவது, இஸ்லாத்தின் நான்கு விடயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதெல்லாம் எதற்காக? நாம் எம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. வலது காது நாளை கேட்டு இடது காது நாளை விட்டு விட்டு செல்வதோ, அல்லது இன்று கேட்டால் நாளை எம்ம நான் கேட்கவில்லை என்பதை போன்று நடந்து கொள்வதோ, அல்லது எங்கே நாங்கள் இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த இடத்துக்கு போனால் மட்டும் இஸ்லாமிய உணர்வுகளாக ஆகுவதும், அந்த எல்லையை கடந்து வந்துவிட்டால் நாங்கள் பழமை நிலைமைக்கு திரும்புவதும் ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாத ஒன்று. நாலாண்டம் அவனுடைய படித்தரம் உயர வேண்டும். அல் ஈமான் யஸீது வயம் குஸ். ஈமானை பொறுத்தவரையில் அது கூடும் குறையும். யஸீது பித்தா வயம் குஸ் பில் மஅசியா. அந்த ஈமானானது அல்லாஹு தஆலா அஞ்சக்கூடிய விடயங்களினால் அல்லாஹு தஆலாவுக்கு செய்யக்கூடிய நற்காரியங்களிலே நற்காரியங்களை அதிகப்படுத்துவதன் காரணத்தினால் அந்த ஈமானானது அதிகரித்து செல்லும். பாவங்களை அதிகமாக செய்ய செய்ய அந்த ஈமான் கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். அல்ஹம்துலில்லா, எல்லோருக்கும் ஈமான் இருக்கிறது. ஆனால் அந்த ஈமான் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டுதான் போகுது, நாளுக்கு நாள் குறைந்து கொண்டுதான் போகிறது. அதிகரிப்பதை நாங்கள் பார்க்கவில்லை. எமது ஈமான் அதிகரிக்கின்றது என்றால் நாம் உணர முடியும். பாவங்கள் நேற்று செய்து கொண்டிருந்த இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த பாவத்தில் சிலதை நாங்கள் அப்புறப்படுத்தி இருப்போம். இதன் பிறகு அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று நான் உறுதி கொண்டால் எமது ஈமான் சற்று அதிகரித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். இதுவரைக்கும் செய்யாத நல்ல வணக்க வழிபாடுகள் நற்கர்மங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்று சொன்னால் அதுவும் ஈமான் அதிகரித்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். இல்லை, நேற்றைய விட எனது தீமைதான், தீமையான வாழ்க்கை தான் அதிகமாக இருக்கிறது. நேற்று இருந்த தக்வாவை விட இன்று தக்வா குறைந்திருக்கிறது. நேற்று செய்திருந்த நல்லமல், இதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த நல்லமல்கள் தற்பொழுது இல்லாமல் போய் குறைந்திருக்கின்றது என்று சொன்னால் எமது ஈமான் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பதற்கான அடையாளம். நஊது பில்லாஹி மின்ஹா. நாங்கள் அல்லாஹு தஆலா காட்டிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் இருந்து நாங்கள் விலகி ஷைத்தானின் பக்கம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். இவ்வாறு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த நேரத்தில் மலக்குல் மௌத்தானவர் அவருடைய தோழர்களோடு அவர்களுக்கு அவர்கள் உதவியாளர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறானே அந்த மலக்குமார்களோடு எமது தலைமாட்டிலே வந்து உட்கார்ந்து விட்டால், அந்த நேரத்தில் எமது உயிரை ரசூல் அந்த மலக்குமார் கைப்பற்றி விட்டால் நாம் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய வசனம், எல்லா ஜீவராசிகளும் மரணித்தே ஆக வேண்டும், மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். நாம் பொடுபோக்காக இருக்கின்ற நேரத்தில், நாங்கள் பொடுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், பாவகாரியத்தை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில், கடமைகளை மறந்தவர்களாக வாழக்கூடிய நேரத்தில், நாங்கள் அல்லாஹ்வின் சிந்தனையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது, ஷைத்தானின் விடயங்களிலே நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்ற நிலைமையில் இந்த மலக்குல் மௌத் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க அவர் ஆரம்பித்து விட்டார். எமது நிலைமை என்ன? நாம் மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமா அவர் மரணிக்க வேண்டும். ஒவ்வொரு சுவர்க்கவாசி என்று சொன்னால் எவனொருவர் மரணிக்கின்ற பொழுது சுவர்க்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறானோ அவன் சுவர்க்கவாசி என்பதற்கான ஒரு அடையாளம். எவனொருவன் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றானோ அந்த நிலைமையில் நல்ல அமல் ஒன்றை, நல்ல காரியம் ஒன்றை, அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு செயலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து பேசிய ஒரு விஷயத்தை செய்த நிலைமையில் எவன் மரணிக்கின்றானோ அதுவும் ஒரு சுவர்க்கவாசி என்பதற்கான அடையாளம். இந்த நிலைமைகள் எமக்கு கைகூட வேண்டும். இந்த நிலைமையிலே நாங்கள் மரணிக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் அதுக்காக ஆசைப்பட வேண்டும். இந்த நிலைமையை அல்லாஹு தஆலா எப்பொழுது தருவான் என்று சொன்னால், நாங்கள் அதிகமாக இறைச்சம் உள்ளவர்களாக மாறினால் மட்டும்தான் அல்லாஹு தஆலா தருவான். இதே பொடுபோக்கோடு வாழ்ந்தால் நஊது பில்லாஹி மின்ஹா. நாங்கள் பார்க்கிறோம் எம்மோடு வாழக்கூடிய எமது தோழர்களை பார்க்கிறோம், எமது சகோதரிகளை பார்க்கிறோம், எமது பெற்றார்களை பார்க்கிறோம், முதியவர்களை பார்க்கிறோம், இளையவர்களை பார்க்கிறோம், எம்மோடு வாழ்கிறார்கள், எம்மை போன்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெயர்கள் கெட்ட நிலைமையில் மரணிக்கிறார்கள், எத்தனை பேர்கள் மோசமான விடயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது மரணத்தை தழுவுகிறார்கள், எத்தனை பேர்கள் மரணிக்கின்ற பொழுது துடித்து துடித்து மரணிக்கிறார்கள். என்ன, நான் அப்படி இருந்திருக்க கூடாதா, இப்படி செய்திருக்க கூடாதா, எத்தனை பேர் முணங்குகிறார்கள். அந்த மௌத்து வந்துவிட்டால் எமது எல்லா கனவுகளும் தவறுபடியாகிவிடும், எமது வாழ்க்கை முற்று பெற்றுவிடும். நாம் எவ்வளவுதான் உயரத்தில் இருந்தாலும் அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் தாழ்ந்தவர்களாக ஆக்கப்படுவோம். மரணம் வந்துவிட்டால் இந்த உலகத்துக்கு முற்றுப்புள்ளி. நாளை மறுமைக்காக வேண்டி நாங்கள் திறக்கப்படும் முதல் கதவான அந்த கபருக்குள்ளே நுழையப் போகிறோம். அங்கேதான் ஒரு மனிதனை பொறுத்தவரை உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. முடிவே இல்லாத வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். எம்மை பொறுத்தவரையில் இருந்த காலம் அதிகம், இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம். இன்னும் எத்தனை நாட்கள் நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்பதை மட்டும் தெரியாது. இன்னும் எத்தனை நாளிகைகள் தான் நாங்கள் உயிரோடு இருப்போம் என்பதை மக்கள் தெரியாது. இன்னும் எத்தனை நல்லவர்களைத்தான் நாங்கள் செய்வோம் என்பதை மக்கள் தெரியாது. அதிகமான காலத்தை நாங்கள் தாண்டி விட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினரை பொறுத்தவரையில் அதிகமானவர்களுடைய ஆயுள் காலம் 60-70 இடைப்பட்டது. இந்த ஒருவருடைய எம்மிலே ஒருவருக்கு 60 இருந்தால் அல்லது 65 இருக்கட்டும் அல்லது 70 என்று வைத்துக் கொண்டால் இதில் அதிகமான காலத்தை நாங்கள் கடந்து விட்டோம். இன்னும் இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்சம் காலம்தான். அதிலும் நாளை கூட நாங்கள் மரணிக்கலாம், பல வருடங்களுக்கு மரணிக்கலாம். எனவே இருக்கக்கூடிய காலம் ஒரு குறுகிய காலம், இருக்கக்கூடிய வாழ்க்கை பகுதியானது மிகவுமே சொற்ப நாளிகைகளாக கூட இருக்கலாம். எனவே இன்றிலிருந்தே நாங்கள் தௌபா செய்தவர்களாக அல்லாஹு தஆலாவிடத்திலே மீள வேண்டும். அதிகமான நல்லவர்களை நாங்கள் செய்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். குறிப்பாக நாங்கள் உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டுமாக இருந்தால் எதனை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறதோ அதனை அந்த விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தீமையின் பக்கம் தலை சாய்க்காமல் இருக்க வேண்டும். என்னென்ன ஊடகங்கள் வாயிலாக என்னென்ன வாயிலாக எல்லாம் தீமை எம்மை அணுகிறதோ அந்த வாயில்களை நாங்கள் அடைக்க வேண்டும். நாமும் திருந்த வேண்டும், நமது மனைவி மக்கள் திருந்த வேண்டும், நமது குடும்பங்கள் திருந்த வேண்டும். எமது இஸ்லாமிய சமூகம் திருந்தி நல்லவர்களாக வாழ்ந்தால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நமக்கு சுவர்க்கத்தை தருவான். இல்லை என்று சொன்னால் நம்மை நரகத்தில் தள்ளிவிடுவது அல்லாஹு தஆலாவுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. எனவே அல்லாஹு தஆலாவின் அன்பை பெற்றவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால், சுவர்க்கவாசிகளாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் நாம் மாற வேண்டும். எமது வாழ்க்கையை மாற்ற வேண்டும், எமது எண்ணங்களை மாற்ற வேண்டும், எமது செயல்களிலே மாற்றத்தை நாங்கள் காண்பிக்க வேண்டும். முஸ்லீமை பொறுத்தவரையில் உள்ளமும் உடலும் மாற வேண்டும். உள்ளம் மட்டும் மாறினால் போதாது, எமது உடல்களினால் செய்யக்கூடிய எல்லா விடயங்களும் மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வனாக. மரணிக்கின்ற நேர இல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவுடன் மன்னிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கட்டுமாக. நாளை மறுமை நாளையிலே எழுப்பப்படுகின்ற பொழுது சுவர்க்கவாசிகளாக எம்மை எழுப்பட்டுமாக. நாளை மறுமை நாளையிலே மகஷர் வழியிலே கேள்வி கணக்கப்படுகின்ற பொழுது இறுதியிலே வலது கரத்திலே பட்டோலை வாங்கக்கூடிய கூட்டத்தில் நம்மையும் ஆக்குவனாக. சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா எமக்கு நல்ல இடத்தை தரட்டுமாக, அந்த சுவர்க்க வாழ்க்கையை நமக்கு நல்குவானாக என்று பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தஹவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதிலேதாவது சந்தேகங்கள்?
ஏழு சொர்க்கம் எட்டு சொர்க்கம் சொல்றாங்களா, எட்டு வாயில்
சத்தாது
கட்டினதா, அது மாதிரி
இல்ல சத்தாது சொர்க்கம் கட்டிய வரலாறு வந்து அது வந்து கப்சா கட்டுக்காது. அதுக்கு வந்து எந்த ஆதாரப்பூர்வமான செய்தியும் காணும். ஆதிமான் சந்தாதின் பெருவாழ்வு அழியாமல் நின்றது ஒன்று சொல்லி ஒரு பாட்டு கூட இருக்கு. சுவர்க்கத்தை பொறுத்தவரையில சுவர்க்குங்கிறது சொன்னா தனி இப்படி வீடு வீடு மாதிரி இருக்க முடியாது. முதலாவது சுவர்க்கத்தை பத்தி கற்பனையே பண்ண இயலாது. அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அந்த சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் என்று சொன்னால் யார உள்ளத்திலும் அதை கற்பனை செய்து பார்க்க இயலாது, அப்படிப்பட்டதான் சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை பொறுத்தவரையில படித்தார்கள் இருக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டாக சொல்கிறார்கள். ஏழாக நரகத்தை பொறுத்தவரையில் எட்டு இருக்கிறது, எட்டு படிக்கிறாங்க. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா சொர்க்கத்தை விட நரகத்துக்கு அதிகமான மக்கள் போவாங்க. இந்த சொர்க்கத்தை பொறுத்தவரையில ஒவ்வொரு சுவர்க்கத்துக்கும் ஒவ்வொரு வாயில் இருக்கும், ஒவ்வொரு படித்தரத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கும். இதுல தொழுகையாளர்களுக்கு என்று சொல்லி தனி ஒரு வாய், அதுல இருக்கக்கூடிய அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சிறப்பித்து கூறிய ஒரு வாயில் என்று சொன்னா பாபுர் ரையான் நோன்பாளிகள் நுழையக்கூடிய சுவர்க்கத்தின் வாயில். அந்த நோன்பாளிகள் எல்லாம் அதற்குள்ளே நுழைந்து விட்டால் அதன் பிறகு மூடப்படும் அந்த வாயில், வேற யாரும் நுழைய முடியாது. அப்படி சிறப்பு அல்லாஹு தஆலா அப்படி நோம்பு நோக்கக்கூடிய அந்த நல்லடியார்கள் அல்லாஹு தஆலா விசுவாசிக்கிறார். இந்த சுவர்க்கத்தில் உயர்ந்த படித்தரம் அத ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கமாகும். அல்லாஹ் தஆலா மனைவிக்கு சுவர்க்கத்தில் ஃபிர்தௌஸ் காட்டுவார்.
உறவினர்களை சந்திக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஒரு அறிமுகங்களா சந்திப்பாங்களா?
சுவர்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் தஆலா
வெள்ளிக்கிழமை சொல்றீங்க சந்திக்க கூடாது,
நான் சொல்லல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார் யாரெல்லாம் நம்ம தோழர்களோ நெருங்கியவர்களோ உறவினர்களோ உறவினர் அல்லாதவர்களோ சுவர்க்கவாசிகளாக அங்க இருந்தால் அங்க வந்து சந்திப்பாங்க. அங்க ஒரு காத்து அடிக்கும், அந்த காத்து வந்து இவர்களை அழக மெருகூட்டும். அந்த காற்று அப்படிப்பட்ட காற்று அங்க காட்டு. இதுல வந்து ஒரு செய்தியை சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு, என்னன்னு சொன்னா நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா சுவர்க்க வாசிகளுக்கு நாளுக்கு நாள் வந்து அந்த இன்பங்களை கூட்டி கொடுத்துட்டே போவாங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் அந்த இன்பத்தை பார்க்க 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 அவங்களுக்கு வந்து வியப்பா இருக்கு. ஆ இன்னும் அப்படியா இப்படியா அப்படியா சொல்லி அந்த இன்பத்திலேயே லயித்துட்டு அப்படி இருப்பாங்க. கடைசியாக அல்லாஹு தஆலா தனது திருமுகத்தை காட்சி கொடுப்பாங்க. சுவர்க்கவாசிகள் மட்டும் மூமின்கள் மட்டும் அருமையில் உள்ள ஒரு பாக்கியம் சொன்னா அல்லாஹு தஆலாவை பார்ப்பார்கள். இந்த அல்லாஹு தஆலாவுடைய திருமுகத்தை பார்ப்பது எப்படி இருக்கும் என்று சொன்னா, இதுவரைக்கும் சுவர்க்கத்தில் அனுபவித்தார்களே அந்த இன்பம், அந்த மகிழ்ச்சி, அந்த குதூகலமான வாழ்க்கை, அந்த மகிழ்ச்சி பிரவாகம், அந்த மாங்கல்யமான அந்த 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 நிலைமை, இதெல்லாம் துச்சமாக மாறிடும். இதெல்லாத்தையும் மறந்துட்டு அல்லாஹு தஆலாவை பார்க்கறது ஆகப்பெரிய இன்பமாயிருக்கும். இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹு தஆலா அவ்வளவு அழகானவன். சுப்ஹானல்லாஹ். அப்ப இதுல ஒரு பதில் இருக்கிறது. இந்த யாருக்குன்னு சொன்னா அல்லாஹு தஆலா உருவம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய உருவம் என்று சொன்னா நம்மளை போன்ற உருவம் என்று சொன்னா சொல்லவில்லை. அல்லாஹு தஆலா எப்படி இருப்பானோ அப்படி இருக்கிறான் அல்லாஹு தஆலா. உருவம் இல்லாதவன் என்று சொன்னால் உருவம் இல்லாத ஒன்றை பார்க்க முடியுமா? எங்கெங்க ஒரு கேள்வி வருகிறது. அல்லாஹு தஆலா அவனுக்கு என்ன இருக்கிறதோ எப்படி இருக்கிறானோ அவன் அப்படி இருக்கிறான். யாருக்கும் எதுக்கும் நிகரவும் இல்லை, யாருக்கும் ஒப்பும் இல்லை. அதனால மறுமை நாள் சுவர்க்கவாசல் மட்டும் பார்ப்பாங்க. இவ்வளவுதான்.
சுவர்க்கம்
படைக்கப்பட்டு விட்டதா படைக்க இல்லையா சொன்னா, இது வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ளான ஒரு கேள்வி. சிலர்கள் சொல்றாங்க சுவர்க்கம் இன்னும் படைக்கப்படலை. இப்ப அண்மை காலத்துல இந்தியாவில் இருந்து கூட சிலர்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்க இன்னும் சுவர்க்கம் படைக்கப்படையில்லைன்னு சொல்லி. ஆனா அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, சுவர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு விட்டது. ஏன்னு சொன்னா அதுக்கு தெளிவான ஒரு ஆதாரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜ் போனது கனவா நனவா? உண்மையாகத்தான் போனார்கள். உடலாலும் போனார்கள், உள்ளத்தாலும் போனார்கள். இல்ல கனவு கண்டார்கள், அவர் உள்ளத்தில் மட்டும் போனார்கள் என்பது வந்து காபிரினுடைய எண்ணம். இல்ல கனவு கண்டீங்களா அல்லது போகல போய் சொல்றாரு என்பது. அப்ப தெளிவாக அந்த ஹதீஸ்ல வருகிறது அவர்கள் உண்மையாகவே வந்து போனார்கள். இதை வந்து எல்லோரும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்றாங்க. முஸ்லீம்கள் அனைவரும் எல்லா பிரிவினர்களும் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறாங்க. முதலாவது கேள்வி, இந்த மேராஜ் பயணம் உண்மையானதா அல்லது போலியானதா? உண்மையானது. அது உண்மை என்று சொன்னால் அந்த மேராஜ் பயணத்தில் கண்ட அனைத்துமே உண்மையானது. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள், சுவர்க்கம் காண்பிக்கப்படுகிறது, நரகம் காண்பிக்கப்படுகிறது. எனவே சுவர்க்கம் படைக்கப்பட்டு விட்டது, நரகம் படைக்கப்பட்டு விட்டது. அது எப்படி அல்லாஹு அலம் நமக்கு தெரியாது. விசால மறுமையில நம்ம அதை பார்க்கலாம். அவ்வளவுதான்.
ரையான்ல நுழையிறாங்கன்னு சொல்ல இல்ல, இப்ப நோ குடிச்சிருந்தா மத்த அமல்கள் செஞ்சிருந்தாண்டா எல்லாரும் அதுலதான் நுழைவாங்க. இப்போ சொர்க்கம் போறதாண்டா எல்லா அமல்கள் செஞ்சிருந்தா மட்டும்தான் போக முடியும்.
கண்டிப்பா.
அப்ப அதுல எனக்கும் கொஞ்சம் குழப்பம் இருக்கு.
இது அபூபக்கர் சித்திர அல்லாஹ் அவங்களே கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா இப்படி ஒரு ஆள் வந்து எல்லா இதாலையும் நுழையும் ஆசைப்படுறாரு, அது சாத்தியமான்றது தயங்கி தயங்கி கேட்கிறாங்க. அப்படி யாருக்கு யார அல்லாஹு தஆலா சான்ஸ் கொடுப்பானாக இருந்தால், வாய்ப்பு கொடுப்பானாக இருந்தால் அது உனக்கும் கிடைக்கும். ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. அது எப்படி நுழைவாங்க அல்லாஹு அலம் தெரியாது. என்ன மறுமை நாட சம்பந்தப்பட்டது நம்ம பகுதறிப்படாது.